எங்கும் தான் வியாபியாய் நின்று உணரும் இவ் ஆன்மா என்னின். இனி ஐக்கியவாதிகள் முதல்வன் போல் எங்கனும் வியாபியாய் நின்று அறிவன் இவ் ஆன்மா என்பர் எனின் என்று ஐக்கியவாதிகள் சொல்கின்றார்களே, எங்கும் நிறைந்து நின்று அறியும் ஆன்மா அப்படிங்கிறார்களே அப்படின்னா, அவத்தை தங்கிடும் போக்குவரவுகள் சாற்றல் வேண்டும். என்ன ஐந்தவத்தைகளில் தங்கிச் செல்லுதலும் போக்குவரவுகள் உறுதலும் எஞ்ஞனும் கூடும் என இயம்ப வேண்டும். சும்மா ஆன்மா எங்கும் நின்று அறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பெயர முடியாது. அவர்கள் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். என்ன ஐயா, எங்கும் நின்று அறிவதா ஆன்மா? சரி, அப்ப ஏன் இந்த ஆன்மா வந்து நனவு கனவு உறக்கம்னு இந்த மாதிரியான அவத்தைகள் எல்லாம் படணும்? எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருளுக்கு வந்து ஏன் இப்படி அவத்தைகள் வருது? அவத்தைகள்னா அது என்ன, சாதாரணமா அறிவு குறைந்து கொண்டே எல்லாம் போகின்றது, அறியாமை மேலிடுகின்ற நிலைகள் இதெல்லாம். நனவை விட கனவில் அறியாமை மேலிடுகின்றது, கனவை விட உறக்கத்தில் நல்ல அறியாமை, இன்னும் பேருறக்கம் உயிர் படங்கள் எல்லாம் அறியாமை மயமான நிலைகள். எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் எத்துணை சிறந்த பொருளா இருக்கணும், அதுக்காக இப்படி அறியாமை வந்து மேலிட்டு கொண்டே போகும். அது மட்டுமா, போக்குவரவுகள். ஆமா, ஒரு பிறவியிலே குறிப்பிட்ட காலம் இருந்து அப்புறம் வேற ஒரு பிறவிக்கு செல்கின்றது, இப்படி பிறந்து இறந்து போக்குவரவுகின்றது. அதெல்லாம் ஏன் வரணும் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருளுக்கு? பங்கமார் புலன் ஒன்றொன்றா பார்த்திடல் பகரல் வேண்டும். பங்கமார் புலன், குற்றம் பொருந்திய புலன்களை அதை அறியவே வேண்டாம், அதுக்குத்தான் பங்கமார் புலன் அடை கொடுத்தார். ஐம்புலன்களும் வந்து தாழ்ந்தவை, இந்த தாழ்ந்த புலன்களை வந்து எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் அறியவே வேண்டாம். எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் பெருமை சான்றது, அது ஏன் தாழ்ந்த அற்பமான ஐந்து விடயங்களை அறியணும்? சரி, அறியவே தான் அறியுது, அதை ஐந்தையும் ஏக காலத்தில் ஒருங்கே அறியக்கூடாதா? அது அந்த புலன்களையும் ஒவ்வொன்றா அறிந்து வருகின்றது. அதான் பங்கமார் புலன் ஒன்றொன்றா பார்த்திடல் பகரல் வேண்டும். ஏன் ஒன்றொன்றா பார்த்திடல் ஏன் என்று பகரல் வேண்டும் அப்படிங்கிறார். குற்றம் பொருந்திய ஐம்புலனும் ஒருங்கே அறியாமையும் எஞ்ஞனம் கூடும் என கூற வேண்டும். ஏன் ஒருங்கே அறிய முடியல? காரணம் சொல்லணும். இங்கு எல்லாம் ஒளிந்தான் நிற்பது எஞ்ஞனம் இயம்பல் வேண்டும். என்ன, எங்கும் நின்று அறிவது ஆன்மான்னு சொல்றீங்களே, ஆனா நடைமுறையில எப்படி இருக்கு? எங்குமாய் வியாபித்தல் இல்லாதவனாக உடம்பினுள் ஏகதேசமாய் நிற்கின்றானே இந்த ஆன்மா, அது எவ்வாறு நடக்கின்றது, எவ்வாறு கூடியது? எங்கும் நிறைந்து நிற்கின்ற ஆன்மான்னு சொல்றீங்க, ஆனா அனுபவத்துல எப்படி இருக்கிறது? எங்கும் நிறைந்திருத்தலை தவிர்த்து இந்த உடம்புக்குள்ள மட்டும் கிடக்கிறானே இந்த ஆன்மா, அது ஏன்? பொழிப்புரை. இனி ஐக்கியவாதிகள் முதல்வன் போல் எங்கனும் வியாபியாய் நின்று அறிவன் ஆன்மா என்பர். அஞ்ஞனம் கூறுவார்க்கு அவத்தை போக்குவரவுகள் உறுதலும் ஐம்புலன்களும் ஒருங்கே அறியாமையும் எல்லாமாய் வியாபித்தல் ஒளிந்தானாகி உடம்பினுள் ஏகதேசமாய் நிற்றலும் எவ்வாறு கூடும் என்பதான் அருமையாக கேட்டார். ஒளிந்தான் என்பது முற்றச்சம். எங்க இருக்கிறது ஒளிந்தான்? நான்காம் அடியில் இருக்கின்றது, கடைசி அடியில். இங்கெல்லாம் ஒளிந்தான், அது முற்று மாதிரி தெரியுது. ஒளிந்தான் அப்படின்னா முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இல்லையா, வினை முற்று போல தெரிகிறது, ஆனால் அது எச்சமாக இருக்கின்றது. பொருள் வந்து எச்சமான பொருளை தான் அது தருது, முற்றாகிய பொருளை தரல. உரையில பார்த்தா ஒளிந்தான் என்பதற்கு ஒளிந்தான் ஆகி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒளிந்தான் ஆகினா தவிர்ந்தான் ஆகின்னு அர்த்தம். எதை தவிர்த்துட்டு இந்த உயிர்? எங்கும் நிறைந்த நிற்றலை தவிர்த்து. எங்கும் நிறைந்து நிற்க வல்லது உயிர் அப்படின்னு சொன்னார்கள் ஐக்கியவாதிகள். ஆனா அந்த உயிர் எங்கும் நிறைந்து நிற்காமல் அப்படி எங்குமாய் நிறைந்திருக்கின்ற அந்த வியாபக நிலையை தவிர்த்து, அதான் அது தவிர்ந்தானாகி, அந்த கருத்துலதான் ஒளிந்தானாகி. எல்லாம் என்பதுதான் எல்லாம் இருக்கு, அங்க ஆக்கச்சொல் சேர்த்துக்கொள்ளணும், எல்லாமாய் அப்படின்னு சொல்லி. எல்லாமாய் வியாபித்தல் என்பதையும் அங்க சேர்த்துக்கணும். எல்லாமாய் வியாபித்தலை ஒளிந்தான், ஒளிந்தானாகி எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கின்ற நிலையை கைவிட்டவனாகி உடம்பிற்குள் மட்டும் கிடக்கின்றான் யார்? இந்த ஆன்மா. ஆக ஏன் அவன் இப்படி இருக்க வேண்டும்? அவனுக்கு என்ன நேர்ந்தது? எல்லா இடத்திலும் இருக்க வல்ல அந்த ஆன்மா அப்படி எங்கும் வியாபித்தலை தவிர்த்தவனாகி இந்த உடம்பிற்குள் போய் அடைபட்டு ஒரு இட வரையறுக்குள்ளே இப்படி ஏகதேசியாகி கிடக்கின்றானே, அது எவ்வாறு நடந்தது என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அது சித்தாந்த ரகசியம். அது ஐக்கியவாத செய்வர்களுக்கு எப்படி தெரியும்? அவர்களுக்கு தான் ஆணவ மனத்து உண்மையே உடன்படுறதுக்கு மனசு வராத இல்லையா. ஆகவே அவர்களுக்கு ஒரு காலத்திலும் இந்த விட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாம் என்றது வியாபகம் உணர நின்றது. இங்கு எல்லாம் அப்படின்னா எல்லா இடத்திலும் வியாபித்து, அதனாலதான் வியாபித்து என்பதை அங்க சேர்த்துக்கணும்னு சொன்னேன். ஆக்கச்சொல் அறிவித்துரைக்க எல்லாம் என்பதோடு ஆய் என்ற ஆக்கச்சொல் எல்லாம் ஆய் இதெல்லாம் விளக்கியாச்சு. ஒளிந்தான் வந்து ஒளிந்தான் என்பதை வந்து ஒளிந்தால் என்றும் ஒரு பாடம் கொள்ளலாம், அப்படியும் ஒரு பாடம் இருக்கின்றது என்று சிவஞான சுவாமிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்படி ஒளிந்தால் பாடம் இருந்தால் அப்போ எப்படி பொருள் பண்ணணும் அதையும் நமக்கு வந்து நமக்கு ஆலோசனை வழங்குகின்றார். அதான் ஆங்காங்கு இப்படி வேறு பாடம் இருந்தால், அப்படி பல சுவடிகளில் அந்த பாடம் இருந்தால் அதையும் அதையும் சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். சரி, அப்படி ஒரு பாடம் இருந்தால் அதுக்கு எப்படி சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதாக பொருள் கொள்வது, சித்தாந்த ரீதியான மறுப்புக்கு ஏற்புடையதாக எப்படி கொள்வது என்பதையும் சுவாமிகள் நமக்கு வந்து ஆலோசனை அருள்கின்றார்கள். ரொம்ப சிறப்பானது. என்ன அப்படின்னா, ஒரு சாராருடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா பொருளையும் அப்படி கலந்து இருத்தல், எல்லா பொருளோடையும் அப்படி ஒரு தொடர்பு கொண்டு இருத்தல், தொடர்பு சயோக சம்பந்தம்னு இருக்கு, ஒரு சம்பந்தம், விரலும் விரலும் அடுத்தடுத்த ரெண்டு விரல்கள் அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டோம்னு வைங்க, சயோக சம்பந்தம், பிரியக்கூடிய சம்பந்தம் தான் சயோக சம்பந்தம் என்பது. அப்படி எல்லா பொருள்கள்டையும் உருவம் உடைய எல்லா பொருள்கள்டையும் அப்படி சயோகமாக சேர்ந்திருப்பது தான் வியாபகம். அப்படி சயோகமாக எல்லா பொருள்கள்டையும் கலந்திருந்து அந்த எல்லா பொருள்களையும் அறிவது தான் முற்றுணர்வு அப்படின்னு ஒரு கருத்து அவர்கள்ட்ட இருக்கு. யாரு யார்கிட்ட? ஐக்கியவாதிகள்ட்ட. ஆமா, உருவமுடைய பொருள் அத்தனையிலையும் சயோக சம்பந்தமாக கலந்திருக்கணும், கலந்து அந்த பொருள்கள் எல்லாம் அறியணும், அதான் முற்றுணர்வு. இப்ப உயிரானது அப்படிதான் இருக்கிறது. எல்லா மூர்த்த பொருள்கள், மூர்த்தம்னா வடிவம், உருவம், எல்லா உருவ பொருள்கள்ட்டையும் வந்து சயோக சம்பந்தமா கலந்திருந்து அந்த பொருள்களை எல்லாம் அறிகின்ற முற்றுணர்வு உயிருக்கு இருக்கிறது அப்படின்னு ஐக்கியவாதிகள் சொல்லுவாங்க. அப்ப மகாசங்கார காலத்துல எல்லா பொருள்களும் ஒடுங்கி போயிருமே, அப்ப எல்லா பொருள்கள்ட்டையும் முதல்ல கலந்திருந்த இந்த உயிர் வந்து, அது கலந்திருந்த பொருள்னா சங்கார காலத்துல ஒடுங்கின பிறகு இந்த உயிர் வந்து எங்க நிற்கும் அப்படின்னு தடை எழுப்புவதாகவும் இதை கொள்ளலாம். இந்த கடைசி அடிய ஒளிந்தான் என்பது ஒளிந்தால் என்று பாடமா இருந்தால், இங்கு எல்லாம் ஒளிந்தால் அப்படின்னா சங்கார காலத்திலே இங்கு உள்ள இந்த பொருள்களை எல்லாம் ஒளிந்தால், ஒடுங்கினால், நிற்பது எஞ்ஞனம், அந்த பொருள்கள்ல கலந்திருந்த உயிர், அந்த பொருள்கள் எல்லாம் ஒடுங்கின பிறகு இந்த உயிர் மட்டும் தனியா நிற்பது எவ்வாறு என்றும் ஒரு தடை எழுப்பலாம் என்று ஆலோசனை வழங்குகின்றார்கள் நம்முடைய சுவாமிகள். ஒளிந்தால் என பாடம் ஓதி சங்கார காலத்தின் எல்லா பொருளும் அழிந்த வழி நிற்பது எஞ்ஞனம் என்று உரைத்து, யாரை மறுக்கிறோம், எந்த கருத்துடையவர்களை மறுக்கிறோம், மூர்த்த பொருள் அனைத்தினும் சயோகமாதலே வியாபகம் எனவும் அவை அனைத்தினையும் அறிதலே முற்றுணர்வு எனவும் கொண்டு அஞ்ஞனம் கூறுவார் மதத்தை அவர் மதமே பற்றி மறுத்தார் எனினும் அமையும். ஆகவே அஞ்ஞனம் கூறுவார் மதத்தைன்னு சொல்றதுனால இது வந்து ஐக்கியவாதிகள் தான் சொல்றாங்களா அல்லது வேறொருவர்களா என்பது ஆராயத்தக்கதாக இருக்கின்றது. சுவாமிகள் வந்து வேறொருவரை கூறுவதாகவும் அந்த அடி நமக்கு வந்து காணப்படுகின்றது. அஞ்ஞனம் கூறுவார் மதத்தை அப்படின்னு இருப்பதனால அது ஆராயத்தக்கது. இனி அடுத்த பாடலுக்கு வரும். அடுத்த பாடல் இதே ஐக்கியவாதிகள் தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆன்மா வந்து ஏன் உடம்புக்குள்ள மட்டும் அடைபட்டு கிடக்கிறது, மற்ற இடத்துல அதனுடைய அறிவு என்ன ஆச்சு அப்படின்னு கடைசியா கேட்டார். எல்லாம் அதாவது ஒளிந்தான் அப்படின்னு பாடம், சிவஞான சுவாமிகள் கொண்ட பாடம் அதுதான் ஒளிந்தான் பாடம் வச்சுக்கிட்டா, எல்லாமாய் வியாபித்திருக்கின்ற நிலையை ஒளிந்தானாகி தவிர்த்தவனாகி, எங்கும் வியாபித்திருத்தலை தவிர்த்தவனாகி இந்த ஆன்மா என்ன பண்றான், உடம்புக்குள்ள ஏகதேசியா அடைபட்டு கிடக்கிறான். இது எதற்கு, ஏன் இது நேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு முடித்தார் அல்லவா, அதற்கு அந்த ஐக்கியவாதிகள் பதில் கூறுகின்றார்கள். அதான் அடுத்த பாடல வருது. சுத்தமாம் ஆன்ம சித்தை துகள் உடல் மறைத்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன, எங்கும் வியாபகமா நின்று அறிவதுதான் உயிருடைய இயல்பு. என்ன அந்த அப்படிப்பட்ட உயிருடைய அந்த வியாபக அறிவை எது தடுத்து நிற்கிறது தெரியுமா? மாயா காரியமாகிய சரீரம் தான் தடுத்து நிற்கிறது அப்படின்னு சொல்றேன். அப்போ ஐக்கியவாத சேவர்கள் வந்து அகப்புறம், இதுக்கு முன்னாடி பார்த்த சமணர்கள் மாதிரியோ மிருதி நூலார் மாதிரியோ பாஞ்சராத்திரிகள் மாதிரியோ புறச்சமைத்தார் அல்ல, இவர் வந்து அகப்புறம், புறத்தை விட அகப்புறம் கொஞ்சம் நெருக்கம் தான். அதனால இவர்கள் வந்து சொன்ன கருத்து நமக்கு ஓரளவு ஒட்டின கருத்து தான். ஆன்மாங்கிற சொல்லுக்கு நித்த வியாபக பொருள் அப்படின்னு தான் நம்ம சிவஞான சுவாமிகளும் பாடியத்திலே பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எங்கும் நிறைந்திருக்கிறது என்பது வந்து ஒரு கோணத்துல சரிதான். ஆனா ஐக்கியவாத சேவர்கள் ஆணவமனத்தை உடன்படுவதில்லையே இல்லையா? அப்ப ஏன் இந்த உடம்புக்குள்ள இது மாட்டிக்கிட்டு கிடக்கு, அஞ்சவத்தை பட்டுக்கிட்டு பிறப்பு இறப்புன்னு போக்குவரவு புரிந்து கொண்டிருக்கிறது, அந்த கேள்விக்கெல்லாம் அவர்களால பதில் சொல்ல முடியல. கண்மமும் மாயையும் மட்டும்தான் உண்டுங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால அவர்கள் என்ன பதில் சொல்கின்றார்கள்னா, அப்ப அந்த உடம்பு தான் வந்து ஆன்மாவை ஏகதேசப்பட்டு கிடக்க வைக்கின்றது. எங்கும் நிறைந்திருக்கின்ற உயிர் எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் அறியவில்லை. அந்த உயிரின் அறிவை உடம்புதான் தடுத்திருக்கின்றது என்று அவர்கள் கூற நேரிடுகின்றது. அதைத்தான் சொன்னார்கள், சுத்தமாம் ஆன்ம சித்தை துகள் உடல் மறைத்தது அப்படின்னு சொன்னார்கள். என்ன சுத்தமாம் ஆன்ம சித்தை, சுத்தமாகிய ஆன்மாவின் அறிவை. ஆன்ம சித்தைனா ஆன்மாவின் அறிவை, சுத்தமாகிய ஆன்மாவின் அறிவை சுத்தமாகியன்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா ஆணவமல சார்புன்னு ஒண்ணு ஆன்மாவுக்கு கிடையாது, எனவே அது அனாதியிலே சுத்தமா இருந்தது என்பது வீரசேவருடைய கருத்து. சுத்தமாகிய ஆன்மாவின் அறிவை எது மறைத்தது? துகள் உடல். துகள்னா குற்றம், துகள் அறுபோதம் அப்படின்னு ஒரு சாத்திரம் இருக்கின்றது இல்லையா, குற்றத்தை அறிக்கின்ற போதம் என்றதுக்கு பொருள். துகள்னா குற்றம், துகள் உடல் குற்றம் பொருந்திய மாயா காரியம், உடலாகிய இந்த மாயா காரியம் மறைத்தது தடை செய்து நிற்றலின். அதனாலதான் இந்த குற்றம் பொருந்திய மாயாகாரிய உடல் தான் வியாபக பொருளாகிய ஆன்ம அறிவை தடை செய்து நிற்கின்றது. அதனாலதான் உறக்கம் முதலியன உற்று ஏகதேசப்படுவதாயிற்று. அதனாலதான் இந்த ஆன்மா வந்து நனவு கனவு உறக்கம் இப்படி அவத்தைப்படுதலும், பிறப்பு இறப்புன்னு இந்த மாதிரி போக்குவரவு அடைதலும், உடம்புக்குள்ள ஏகதேசிய அப்படி இருத்தலும், இதெல்லாம் அதனாலதான் ஏற்பட்டது. இந்த உடல் தான் அத்தனைக்கும் காரணம். இதுதான் உயிரின் அறிவை இப்படி தடை செய்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள் உயிரின் அறிவை வந்து கட்டுப்படுத்தி நிற்கின்றது. எல்லாம் இந்த உடல் தான் அது காரணம் அப்படின்னாங்க. அது பரிகாரம் அன்று. நீ சொல்கின்ற இந்த பதில் தக்க சமாதானம் ஆகாது. கேட்ட தடைக்கு இது உரிய விடை அன்று. என்ன? உடற்கண் வாயில் கரணங்கள் வழியால் ஞானம் வைத்துராது. இரண்டாம் அடியில் இருக்கு இல்லையா, வைத்துராது உடற்கண் வாயில் கரணங்கள் வழியால் ஞானம். இது வந்து எப்படி வச்சனும், உடற்கண் வாயில் கரணங்கள் வழியால் ஞானம் வைத்துராது. முதல்ல இருக்கிற வைத்துராத இந்த இரண்டாம் அடியில கடைசியில வச்சுக்கணும். நீ சொல்வது உண்மையானால், ஐக்கியவாத செய்வனே நீ சொல்வது உண்மையாக இருந்தால், என்ன சொல்றான், உடம்பு தான் உயிருடைய அறிவுக்கு தடை அப்படிங்கிறான். வியாபக அறிவுக்கு, உயிருடைய வியாபக அறிவுக்கு உடம்பு தான் தடைங்கிறான். அப்படி தடையா இருந்தா உடல் வந்து அறிவை தடுக்கக்கூடியதுன்னா, இந்த உடம்பில் உள்ள கருவிகரணங்கள் வாயிலாக அறிவு விளங்காது, விளங்கக்கூடாது. நீ சொல்வது சரினா உடலில் உள்ள அறிவு, உடலில் உள்ள கருவிகரணங்கள் வழியாக உயிருக்கு அறிவு விளங்கக்கூடாது. ஏன்னா நீ என்ன சொல்ற, உடல் வந்து அறிவை தடுப்பதுன்னு சொல்ற. அப்ப உடம்பு மூலமாக அறிவே நிகழக்கூடாதே. ஆனா அனுபவத்தில் அப்படியா நடக்கிறது? இந்த சிற்றறிவாவது உயிர்களாகிய நமக்கு இந்த சிற்றறிவாவது விளங்குகின்றதுன்னா இந்த உடல் இருக்க போய் தான் விளங்குகின்றது. இது ஏற்கனவே இரண்டாம் ஜோதிடரையும் சொன்னார். இங்க வேற ஒரு குணத்துல சொல்ல வரா, அதனால சொல்றாரு, நம் உயிர்களாகிய நமக்கு இந்த இப்ப விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த சிற்றறிவாவது நமக்கு வந்து விளங்குதுன்னா இந்த உடல் கருவிகளின் சார்பு இருக்க போய் தானே விளங்குகின்றது. சொப்பனாவத்தை உறக்காவத்தை போன்ற அவத்தைகளில் இந்த உடல் கருவிகளின் சார்பை நாம் குறைத்துக் கொண்டே வருகின்றோம். நமக்கு அறிவும் குறைந்து கொண்டே அல்லவா வருகின்றது. ஜாக்கிராவத்திலிருந்து நிறைய கருவிகளை சாரும் போதுதான் நமக்கு சிறந்த அறிவு, நமக்கு அறிவு வந்து அதிகபட்சமா எவ்வளவு அறிவு விளங்க முடியுமோ அவ்வளவு அறிவு விளங்குகின்றது நனவு நிலையில தான். ஆகவே உடல் கருவிகளின் துணை கொண்டுதானே அறிவை விளங்குகின்றது. நீ உடல் கருவிகளே அறிவுக்கு தடைனா, அப்ப அந்த உடல் கருவிகள் வாயிலாக எந்த அறிவும் நிகழாமல் இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் உடற்கருவிகளின் துணை கொண்டே அறிவு நிகழ்கின்றது. ஆகவே மாயாகாரியமாகிய உடல் ஆன்ம அறிவை தடை செய்வது என்று நீ கூறிய கருத்து பொருந்தாது. அப்புறம் மேலும் தடைகள் எழுகின்றன இந்த கருத்திலே. என்ன? ஒத்துரும் மலம் அற்றாலும் உருமலம் வீடும் என்றாம். என்ன அப்படின்னா, அப்ப மாயாகாரிய உடல் வந்து அதுதான் உயிரின் அறிவுக்கு தடைனா, இப்ப மாயாகாரிய உடல் நீங்கிட்டதுன்னா அப்போ உயிருக்கு எந்த தடையும் இல்லை, உயிரின் அறிவு வியாபகமாகிவிடும். ஆனால் கண்மங்கள் இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் உடல் வரும் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள் இல்லையா. சரி, அப்போ கண்மமலமும் நீங்கி கண்மமலத்தையும் அது சமய நெறிப்படி நடந்து கண்மமலத்தையும் அது நீக்கி கொண்டு அதன் மூலம் மாயாகாரிய உடலையும் நீக்கிவிட்டது அப்படின்னு சொன்னா அப்போ அது வியாபக அறிவை பெற்றுவிடும். அதுதான் அவன் கூறுகின்ற முத்தி நிலை. சரி, அப்படி வியாபக அறிவை பெற்ற அந்த உயிரிடம் மீண்டும் வந்து இந்த மாயாகாரிய உடல் பொருந்தாதுன்னு எப்படி சொல்லலாம்? மறுபடி வந்து இந்த உடல் வந்து சேரலாமே, அது எப்படி சேரும்? முத்தி அடைஞ்ச பிறகு சேராது. கண்மம் இருக்கின்றவரைதான் மாயாகாரிய சரீரத்தை சிவபெருமான் கொடுப்பார். கண்மம் நீங்கிய பிறகு எப்படி வந்து சேரும்? அப்ப முதல்ல எப்படி வந்து சேர்ந்துச்சு? அனாதி நிலையில இந்த உயிருக்கு வந்து மாயாகாரிய சரீரம் கிடையாது, சுத்தமா ஆன்ம சித்துன்னு தான் நீ சொன்ன. அப்ப அனாதியில சுத்தமா தானே இருந்தது. அப்ப முத்தி நிலைக்கும் முதல்ல இருந்த அந்த ஆதி நிலைக்கும் எந்த வேற்றுமையும் இல்லையே. முதல்லயும் அது மாயாகாரிய சரீரம் இப்ப இல்லாமதான் இருந்தது. எந்த காரணமும் இல்லாம அதுக்கு மாயாகாரிய சரீரம் பொருந்தியது இல்லையா? வினை அப்படின்னா வினைனா அப்ப வினைன்னு சரீரம் பெற்றுதான் வினை செய்ய முடியும் இல்லையா? ஆகவே அது ஒரு சரீரச்சார்பும் இல்லாம சுத்தமா இருந்த உயிரிடம் சரீரச்சார்பு பொருந்தியது அப்படின்னா அப்போ அதெல்லாம் நீக்கி கொண்டு முத்தி அடைந்து சுத்தமானாலும் மறுபடியும் இந்த சரீரச்சார்பு பொருந்தாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் அருமையா சொல்றாங்க. பொருந்திய வீடு பெற்ற வழியும் மலம் உரும் எனப்பட்டு முத்தி என்பது இன்றாய் முடியும் ஆகலானும், இன்றாய்னா இல்லையாய், இல்லையாய் முடியும் ஆகலானும் பெத்தமும் அடையான் முத்தனாய் பிரகாசனாமே சொல்றான். வீடு பெற்றவின் உராது, வீடு வேறடைந்த பிறகு சரீரம்லாம் வந்து பொருந்தாது. எனின் அனாதி நிலையோடு இதனிடை வேற்றுமையின்மையான், என்ன முதன் முதல்ல சரீரமே பெறுவதற்கு முன்னாடி அவன் சுத்தமா தானே இருந்தான். அத மாதிரிதான் இப்ப நீ சொல்ற முத்தி நிலையிலையும் அந்த உயிர் சுத்தமா இருக்கிறான். ஆகவே தொடக்க நிலைக்கும் முத்தி நிலைக்கும் வேறுபாடு இல்லை. எனவே தொடக்க நிலையில் எப்படி சரீரம் வந்து பொருந்தியதோ அத மாதிரி இங்கையும் வந்து பொருந்ததான் செய்யும். அல்லது அந்த தொடக்க நிலையே முத்தி நிலையாக எடுத்துக்கொள்ளலாமே, எதுக்கு முத்தி நிலையிலிருந்து பெத்தத்துக்கு வந்து மறுபடியும் முத்தி நிலைக்கு போதுன்னு சொல்றீங்க, அது சிறிதும் பொருந்தாத கருத்து அல்லவா என்று கூறி முடிக்கின்றார். வீடு பெற்றவின் உராது எனின் அனாதி நிலையோடு இதனிடை வேற்றுமையின்மையான், அனாதியே பந்தம் உறுதலின்றி முத்தனாய் விளங்குதல் வேண்டும். அப்போ தொடக்க நிலையும் முத்தி பெற்ற நிலையும் ஒன்னாதான் இருக்கிறது. தொடக்கத்திலேயும் உயிருக்கு வந்து சரீர சம்பந்தம் இல்லை, அது சுத்தமானதாக விளங்கியது. அப்புறம் என்னடானா அது வந்து கண்மத்தை முதல்ல செஞ்சதோ அல்லது சரீரத்தை பெற்றதோ அதுக்கெல்லாம் அவங்க சரியா விளக்கம் கொடுக்க முடியாது. ஏதோ ஒண்ணு கண்மம் மாயை ரெண்டு மனமும் அது கிடைச்சு போச்சு. ஆமா, கண்மம் மாயை அதுல கிடைச்சதுனால அது சரீரத்தை எடுத்து எடுத்து உழல்கிறது. அப்புறம் அது வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு இறை வழிபாட்டினால் வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு சரீர சார்பை நீத்து விடுகிறது. இப்ப சுத்தமாகுது. இந்த சுத்த நிலை எதை மாதிரி தான் இருக்கிறது? தொடக்கத்தில் அது இந்த உயிரானது சரீரம் பெறுவதற்கு முன்பு எப்படி சுத்தமா இருந்ததோ அது மாதிரிதான் இப்ப சுத்தமா இருக்கிறது. அப்போ அந்த தொடக்க நிலையே வந்து முத்தி நிலையாக வேண்டும் இல்லையா? அப்ப தொடக்கத்திலேயே அந்த உயிர் வந்து முத்தி நிலையில தான் இருக்கின்றான்னு ஆகும். அப்போ அப்பவுமே அவன் வந்து முத்தி நிலையில் இருந்தான், அதை விட்டு பிறந்திருக்க கூடாதே. பிறந்தான்னா இப்ப முத்தி அடைந்த பிறகு மீண்டும் அவன் பிறழலாமே என்று கருத்து. நீ பொழிப்புரையை பார்க்கிறான். உயிர் எங்கும் வியாபகமாய் நின்று அறிவதாயினும் மாயாகாரியம் அவ் அறிவை தடை செய்து நிற்றலின் உறக்கம் முதலியன உற்று ஏகதேசப்படுவதாயிற்று என விடுப்பின் அது பரிகாரம் அன்று. அறிவு விளங்குதற்கு ஏதுவாய மாயாகாரியம் அதற்கு மறுதலையாய் தடை செய்தல் கூடாமையானும் முன் சுத்தமாயிருந்த உயிரை அது வந்தித்தது எனின் வீடு பெற்ற வழியும் உறும் எனப்பட்டு முத்தி என்பது இன்றாய் முடியும் அகலானும் வீடு பெற்றவின் உராது எனின் அனாதி நிலையோடு இதனிடை வேற்றுமையின்மையான், அனாதியே பந்தமுறுதலின்றி முத்தனாய் விளங்க வேண்டும் ஆகலானும் என்பதாம். ஆகவே சுத்தமாகிய ஆன்மாவை மாயாகாரிய சரீரம்தான் தடை செய்து நிற்கின்றது என்று சொல்கின்ற கருத்து பொருந்தாது. ஆகையினால் வியாபகமாய் நின்று அறியவல்ல உயிர் உடம்பிற்குள் ஏன் மாட்டிக்கொண்டது என்ற கேள்விக்கு தக்க விடை வீரசேகரிடம் இல்லை. ஆகவே அவர்கள் கூறுகின்ற ஆன்ம இலக்கணம், அதாவது ஆன்மா எங்கும் நிறைந்து நின்று அறியும் என்று கூறுகின்ற அந்த ஆன்ம இலக்கணமும் பிறர் கூறும் ஆன்ம இலக்கணங்களைப் போலவே பொருத்தமற்றதாக போகின்றது. ஆக தொடக்கத்தில் பரிணாமவாதிகள் முதல் பார்த்தோம், அறிவு இச்சை செயல்கள் என்று தொடங்கக்கூடிய அந்த செயல் முதல் இதுவரை பார்த்தோம். இது எல்லாம் வந்து ஆன்மா என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆன்மாவின் இயல்பினை சரியாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆன்ம உண்மையை மட்டும் ஒப்புக்கொண்டு ஆணவ மனத்து உண்மையை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் சுவாமிகள் காட்டுறாங்க இந்த இடத்துல. இத்தனை சமயங்கள் பரிணாமவாதிகள் தொடங்கி இப்ப வந்து அந்த ஐக்கியவாத செய்வர்கள் வரை இத்தனை சமைத்தவர்கள் கூறுகின்ற ஆன்ம இலக்கணங்களும் பொருந்தாமல் போயின என்றால் அதற்கு ஆதாரமாயிருக்கின்ற காரணம் என்ன? மாதவ சிவஞானிகள் புலப்படுத்துகின்றார்கள். பரிணாமவாதிகள் முதல் இந்த ஐக்கியவாதிகள் வரை இத்தனை சமயங்களும் ஆன்மாவின் உண்மையை ஒப்புக்கொண்டு ஆணவ மலத்தின் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதனாலே அவர்களுக்கு ஆன்மாவின் இலக்கணத்தை சரியாக சொல்ல முடியவில்லை ஆகையினாலே இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பொருந்தாமல் போயின. அப்படியானால் உண்மையில் ஆன்ம இலக்கணம்தான் என்ன, ஆன்மாவினுடைய இயல்புதான் என்ன என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே நம்மிடம் மேலோங்கி எழுந்திருக்கும் அல்லவா. அதை சித்தாந்த நோக்கிலே ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பரங்கருணையோடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக அழகாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்ப படிமுறையில் உணர்த்த உணர்வது ஆன்ம அறிவு என்ற அந்த இயல்பிற்கு ஏற்பவே ஆன்மாவினுடைய இயல்பையும் நமக்கு போதிக்கின்றார்கள், மிக அருமையாக போதிக்க இருக்கின்றார்கள். அந்த பாடல்களை எல்லாம் நாம் வருகின்ற சிந்தனையிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அந்த பாடலுக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் எவ்வாறு நம்மை தம்முடைய தோற்றுவாய் மூலம் அழைத்துச் செல்கின்றார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அறிவு இச்சை செயல்கள் என்னும் செயல் முதல் இத்துணையும் உயிர் உண்மை கொண்டு ஆணவமலத்து உண்மை கொள்ளாத சமயங்கள் தத்தம் மதத்துக்கு ஏற்ப கூறும் உயிரிலக்கணங்களும் அவை பொருந்தாமையும் காட்டப்பட்டன. இன்னும் அவ்வம் மதத்தார் வேறுபட கூறும் உயிரிலக்கணங்கள் எல்லாம் இங்ஞனம் கூறியவற்றுள் வைத்து கண்டுகொள்க. இதுல சில மதத்தாருடைய கருத்து விடுபட்டிருக்கலாம், ஆனா ஏறக்குறைய இங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் மாதிரிதான் இருக்கும். அவற்றையும் நீங்கள் வந்து வேறு நூல்களில் பார்த்து அறிந்து அடக்கிக் கொள்க என்று அறிவுறுத்துகின்றார்கள். அற்றையல் சரி, இத்தனை பேர் சொன்ன கருத்துக்களுடைய இத்தனை பேர் சொன்ன கருத்துக்களும் அவற்றின் பொருந்தாமையும் நாம தெளிவா உணர்ந்தோம். அப்படியானால் அதான் சொல்ல வருகின்றார், அற்றையல் மற்ற என்னையோ உயிருக்கு இலக்கணமாவது என்னும் அவ் ஐக்கியவாத செய்வரை நோக்கி. கடைசியா வந்தவர்கள் அந்த ஐக்கியவாத செய்வர்கள் தானே. யா இதுவரை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மறுத்தீங்க, நாங்க சொன்னோம் எங்கும் நிறைந்து நிற்பது ஆன்மான்னு சொன்னோம், உடம்பிற்குள் அணுகளவில் இருப்பது ஆன்மாங்கிற கருத்தையும் மறுத்தீங்க, உடனில் உடம்பின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இதே தானத்தில் மட்டும் இருப்பது ஆன்மா அந்த கருத்தையும் மறுத்தீங்க, உடம்பெங்கும் நிறைந்திருப்பது சொல்றதையும் மறுத்தீங்க. அப்போ எல்லா இடத்திலையும் தான் நிறைந்திருக்கணும் இந்த ஆன்மா அப்படின்னு நாங்க சொன்னோம், அதையும் மறுத்துட்டீங்க. அப்போ அந்த ஆன்மாவின் இயல்புதான் என்ன, அது சித்து பொருளா அசித்து பொருளா சித்த சித்தா, இது மூணையுமே மறுத்துட்டீங்களே. அது உருவமா அருவுருவமா அருவமா அதுவும் சொல்லக்கூடாதுன்றீங்க. உடம்பிற்குள் அணுகளவில் இருப்பதா, ஒரு பகுதியில் இருப்பதா, உடம்பெங்கும் நிறைந்திருப்பதா, அல்லது உடம்பிற்கு அப்பாலும் நிறைந்திருப்பதா, இந்த கருத்துக்களையும் அத்தனையும் மறுத்துட்டீங்க. அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஆன்மாவின் இயல்பு, அதை சொல்லி அருளுங்கள் அப்படின்னு சொல்லி ஐக்கியவாத சேவர் வந்து அங்க வேண்டுகின்றார்கள். மற்ற என்னையோ உயிருக்கு இலக்கணமாவது என்னும் அவ் ஐக்கியவாத செய்வரை நோக்கி சித்தாந்தம் கூறும் முகத்தால் யான் எனது என்பது இணை தரும், யான் எனது என்பது இணை தரும் ஆற்றை சாதித்தற்கு எழுந்தது வருஞ்சேள் என்பது. சூத்திரத்தில் சொன்னார்கள் இல்லையா, யான் எனது என்பது இணை தரும், யான் எனது என்ற உணர்வை தரக்கூடிய அந்த ஆணவ மலத்தோடு இயைந்திருப்பது உயிர் என்ற கருத்து சூத்திரத்தில் வந்தது. அந்த கருத்தை விளக்கும் முகமாக இப்பொழுது ஆன்மாவினுடைய இயல்பினை ஆசிரியர் அருள்வந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சித்தாந்த நோக்கிலே நமக்கு அற்புதமாக தெரிவித்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பாடல்களை எல்லாம் நாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானவர்கள் பொழிப்புரை சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழி மெய்களாலே போற்றி வழுத்திக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.